அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் வன பாதுகாவலர் திரு டாக்டர் என் செந்தில்குமார் அவர்கள் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு புலிகள் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
நாம் மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் விலங்குகளையும் நேசிக்க வேண்டும். விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு விலங்குகளும் ஒரு சிறப்பு வாய்ந்தவை. அந்த வகையில் வந்து புலிகள், புலிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா உலக புலிகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த புலிகளை பற்றிய தகவல்களையும் இதை பற்றிய விவரங்களையும் எடுத்துக்கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புலிகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் செந்தில்குமார், இந்திய வனப்பணியில் திருநெல்வேலியில் வந்து வனப்பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநராக களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகத்தில் பணிபுரிகிறேன். தற்பொழுது கூடுதல் பொறுப்பாக வனப்பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநராக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்துக்கும் கூடுதல் பொறுப்பாக கவனிச்சிருக்கேன்.
உலக புலிகள் தினம் வந்து இன்றைய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினத்தை வந்து கொண்டாடுவதின் நோக்கமே அந்த தினத்தில் அது அனைத்து தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த மாதிரி ஒரு தினங்களை வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த உலக புலிகள் தினத்தின் நோக்கம் என்ன சார்?
புலிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது நம்முடைய மக்கள் மத்தியிலும் இளைய சமுதாயத்தினர் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி புலியினங்கள் குறைவது மற்றும் அழிந்து போகாமல் தடுப்பதற்கும் மற்றும் புலியினங்களை பேணி பாதுகாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 உலக புலிகள் தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
உலக புலிகள் தினத்தின் போது எப்போது வந்து கொண்டாடப்பட்டது சார்?
2010 ரஷ்யாவில் வந்து 13 நாடுகள் கொண்ட கூட்டறிக்கை கையொப்பமிட்டு அந்த 2010 இந்த தினம் கொண்டாடுவது ஜூலை 29 நடைமுறைக்கு வந்தது. இது ஏன் பார்த்தீங்கன்னா, கடந்த 100 நம்முடைய புலிகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற புலிகளினுடைய எண்ணிக்கையும் 100 முன்பு இருந்த புலிகளின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 97% புலிகள் வந்து இப்போ வந்து நம்ம இழந்துட்டோம். அதனால புலிகளை பேணி பாதுகாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலக புலிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சார்.
இப்போ அதே போல உலக அளவில் வந்து புலிகள் வந்து எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது?
அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3900 புலிகள் கணக்கிடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்தியா வந்து அதில் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, 75% புலிகள் இந்தியாவில் தான் இருக்கு.
அப்போ அது அப்ப இந்தியாவில் வந்து எத்தனை விதமான புலிகளோட காப்பகங்கள் இருக்கு சார்?
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புலிகளை காப்பதற்காக ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகள் திட்டம் உருவாக்கப்பட்டு புலிகளுடைய புகலிடங்களை வந்து புலிகள் பாதுகாப்பகமாக அறிவிக்கை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 52 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா 5 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. அது மாதிரி இந்தியா முழுக்க வந்து 52 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. இந்த 52 புலிகள் காப்பகமும் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அவைகள் மேலாண்மை செய்யப்படுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா சிவாலிக் மலைகள் மற்றும் கங்கை சமவெளி நிலப்பரப்பு, மத்திய இந்திய இயற்கை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை நிலப்பரப்பு 3, 4 வடகிழக்கு மலைகள், 5 பிரம்மபுத்திர சமவெளி நிலப்பரப்பு, சுந்தரபன் காடுகள். ஸோ இது மாதிரி 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த 52 புலிகள் காப்பகமும் தன்னகத்தே கொண்ட புலிகளை பேணி பாதுகாப்பதற்காக தக்க நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது.
புலிகள் காப்பகங்கள் எங்கெங்கன்னு அதை கூட சொல்லாமல்?
ஆமாம் சார், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புலிகள் காப்பகம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 புலிகள் காப்பகம் இருக்கு. தமிழ்நாட்டிலே முதல் முதன்மையாக உருவாக்கப்பட்ட புலிகள் காப்பகம் நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலியில் இருக்கு. இது இந்தியாவிலுடைய 17 புலிகள் காப்பகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முதல் புலிகள் காப்பகமாகவும் உருவாக்கப்பட்டது. 2 ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது. வனமண்டலம்னுடைய தலைமையிடம் கோவையில் இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஈரோடு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரிஸ்ல அமைஞ்சிருக்கு. அடுத்தது இப்போ கடைசியாகவும் மிகவும் புதுமையாகவும் உருவாக்கப்பட்ட 5 புலிகள் காப்பகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது சார். 5 புலிகள் காப்பகம் இருக்கு.
இப்போ இந்த புலிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குடும்ப உறவுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது புலிகள் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு வகை சார்?
புலிகள் பார்த்தீங்கன்னா இது பெரும்பூனை குடும்ப பேரினத்தை சார்ந்தது சார். இப்போ இந்த புலிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இது தனக்கென வந்து ஒரு எல்லையை வகுத்து கொண்டு வாழக்கூடிய விலங்கு, அதாவது ஒரு டெரிட்டோரி. ஒவ்வொரு புலியும் பார்த்தீங்கன்னா அது இறை தேடவும் தன் குட்டிகளை வளர்க்கவும் ஏதுவாக இருக்கும் வகையில் பெரிய காட்டினுடைய பரப்பளவை நிறைந்த காடுகளில் தான் இது வாழ்கிறது. அப்படி பார்க்கும்போது புலி வந்து குட்டியில் ஈன்ற பிறகு தன்னுடைய தாயின் பராமரிப்பிலே இந்த புலி குட்டியானது 2 முதல் 2.5 ஆண்டு காலம் வரை தன்னோட தாயோடே வாழ்ந்து வருது. அதுக்கு பிறகு அந்த புலிக்குட்டி வளர்ந்த பிறகு தன் தாயோட இருக்கும் வாழிடத்தை விட்டு பிரிந்து தனக்கென தனியான ஒரு டெரிட்டரி, தனக்கென தனியான ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அதில் வாழ பழகுகின்றன.
புலிகள் வந்து இனத்துல உள்ள கிளை இனங்கள், புலின்னு மட்டும் இல்லாம எத்தனை வகையான அந்த கிளை இனங்கள் எத்தனை இருக்கு சார், அது வந்து காணப்படும் நாடுகளும் என்ன, அதை பத்தி சொல்லலாம்.
இப்ப புலியினே பாத்தீங்கன்னாவே புலியில வந்து 8 கிளை இனங்கள் காணப்படுகின்றன. அவைகள் எவ்வாறு 8 கிளை இனங்கள்னா அவை காணப்படும் பகுதியை வைத்து அவைகள் பிரிக்கப்படுகின்றன. சைபீரியன் வகை புலிகள், பெங்கால் ராயல் டைகர் இந்த மாதிரி வங்க புலிகள், இந்திய சீன புலி 3வது 4வது மலேசிய புலி, தென் சீன புலி, சுமித்ரா புலி, காஸ்பியன் புலி, ஜாவா புலி அப்படின்னு ஒரு 8 வகையான புலிகள் காணப்படுகிறது. இந்த 8 வகையான புலிகள்ல சார் இப்போ வந்து காஸ்பியன் புலியும் ஜாவா புலியுமே முற்றிலுமே அழிந்து விட்டன. வரலாற்றின்படி இந்தோனேசியாவின் சில தீவுகள் உட்பட வங்காளதேசம், சைபீரியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் இவைகள் பரவி இருந்தன. தற்போது பொதுவாகவே புலிகளின் இனம் உலக அளவில் வெகுவாக குறைந்து விட்டன.
இப்ப நீங்க சொன்ன இதுல வந்து எந்தெந்த நாடுகள்ல இருக்குது அதை பத்தி கூட வேணும்.
இந்தோனேஷியாவில இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, சைபீரியா, சைபீரியானா ரஷ்யா இந்த பகுதிகளில் இருக்கு, ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, சைனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும்.
அதே போல அந்த புலிகள் வந்து இருப்பிடம் அந்த காடோட அந்த சுற்றளவு பரப்பளவு எந்த அளவுக்கு இருந்தா அதோடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு?
அதான் சார், நான் முன்பே கூறிய மாதிரி புலிகள் வந்து தான் வாழறதுக்கு ஒரு எல்லையை வகுத்துக் கொள்கின்றன. எல்லை என்பது அதனுடைய டெரிட்டரி. இப்போ ஒரு குட்டியான புலி வளர்ந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் புலியா இருந்தா அது தான் வாழறதுக்கு குறைஞ்சது 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தேவைப்படுது காட்டுல. 20 சதுர கிலோமீட்டர் என்பது 2000 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள காடு பகுதி ஒரு பெண் புலிக்கும். அதே ஆண் புலியா இருந்தால் 60 முதல் 100 சதுர கிலோமீட்டர் அதாவது 6000 முதல் 10000 ஹெக்டேர் காடினுடைய பரப்பளவு ஒரு ஆண் புலிக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆண் புலி வந்து ரொம்ப தூரம் நடப்பதாலும் அதற்கு இறை தேட வேண்டி இருப்பதாலும் மேலும் அதற்கு தேவையான இணையான பெண் புலியை தேட இருப்பதனாலும் அது மிக நீண்ட தூரம் நடக்க இருப்பதாலும் அதனுடைய வாழ்விடம் அகன்று விரிந்து காணப்படுகிறது.
அதே போல அதோட வாழ்விடம் வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்?
பொதுவா பாத்தீங்கன்னா சார் புலிகள் வந்து ஒரு 3 வகையான வாழிடங்கள்ல வாழல நம்ம வகைப்படுத்தலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா அதாவது நீர்நிலைகள் அருகில் உள்ளதும் இறை நிறைந்த பகுதி, இந்த புலிக்கு தேவையான அதனுடைய இறைகள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கலாம். 2வது மழை காடுகள் அல்லது பசுமை மாறா காடுகள் அதாவது ரெயின் ஃபாரஸ்ட், எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அது மாதிரி கொண்ட பகுதி, அதில் சதுப்பு நில காடுகள், இலையுதிர் காடுகள். 3வது பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் முட்காடுகள் பகுதியிலும் புலிகள் காணப்படுகின்றன. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நீர்நிலைகள் அது நிறைந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் களக்காடுல மேல் கோதையாறு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர் நிறைந்த தீவுகள் போன்று காட்சியளிக்கும் அந்த பகுதியிலும் புலிகள் வாழுது. மற்றபடி நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பும் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட பசுமை மாறா காடுகளை கொண்ட பகுதி. சதுப்பு நில காடுகளில் புலிகள் காணப்படுகிறது. உதாரணம் வந்து சுந்தரவன், மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சுந்தரவன் புலிகள் காப்பகம் உதாரணமாக சொல்லலாம். இலையுதிர் காடுகள் மற்றும் நம்ம ரந்தம்பூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிவஸ் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய முட்காடுகள் அந்த பகுதியிலையும் வாழுது. ஸோ பொதுவாக ஒரு 3 வகையாக இதை பிரிக்கலாம்.
அதேபோல புலி வந்து தனக்கான இரையை தேடக்கூடிய வகையில வந்து என்ன மாதிரியான இறை இனங்களை வந்து உண்ணக்கூடிய ஒரு உணவாக எடுத்துக்கிறது?
அது சார் அதனுடைய வாழ்விடத்தை பொறுத்து நம்ம மேல் கூறிய அந்த 3 விதமான வாழ்விடங்கள்ல எந்த விதமான தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படுகிறதோ அதுக்கேற்ப அதனுடைய உணவு இறை இனங்கள் அமைகின்றன. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா புள்ளி மான், மான் வகைகள், சாம்பார் அதாவது மிலான் சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் காட்டு மாடுகள், காட்டுப்பன்றி ஆகியவை புலிகளுக்கு பிடித்தமான அதனுடைய இரை. வயதான புலிகள் அல்லது காயப்பட்ட புலிகள் அவற்றின் இயற்கையான இரையை பிடிக்க முடியாத போதும், வேறு வழியில்லாத போதும் சில நேரங்களில் மனித உண்ணியாகவும் மாற வாய்ப்புகள் உள்ளன.
அதுபோல புலிகளோட இனப்பெருக்கம் வந்து எந்த ஒரு காலங்கள் குறிப்பிட்ட காலம் மாதிரி உண்டா, அது என்ன மாதிரியான தகவல்கள்?
இப்போ புலியினுடைய இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா சார், அது வந்து ஒவ்வொரு ஈற்றுக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு 3 முதல் 4 குட்டிகளை ஈனும். ஒவ்வொன்றும் சுமார் 1 கிலோ இடையில இருக்கும் பிறக்கக்கூடிய சிறிய புலிக்குட்டிகள். இப்போ கருவளர் காலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 16 வாரங்கள், அதாவது ஒரு 4 மாதங்கள். அவை பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து குருடாகவும் தனியே விடப்பட்டவையாகவும் இருக்கின்றன. பெண் புலிகள் தான் அவற்றை வந்து தனியாக வளர்க்கிறது. ஸோ 2-2.5 ஆண்டுகள் தாய் புலியோடு இருந்து அந்த குட்டிகள் நன்கு அதாவது வேட்டையாடுறது தானாக வேட்டையாடி உண்ணக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு தன்னுடைய தாயிடமிருந்து பிரிந்து தனக்கென ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அந்த காட்டு புலிகள் அது வாழ ஆரம்பிக்கும்.
ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அது போல புலிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னா என்ன சார்?
புலிகள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்முடைய இயற்கை உணவு வலை அல்லது இயற்கையில் காணப்படும் உணவு சங்கிலியில புலிகள் வந்து உணவு சங்கிலியின் மேற்பகுதியில் காணப்படுகின்றன. அதாவது புலிகள் வந்து தாவர உண்ணிகளை உண்கின்றன, தாவர உண்ணிகள் தாவரங்களை உண்கின்றன, தாவரங்கள் கீழ்ப்பகுதியிலும் புலிகள் வந்து மேற்பகுதியிலும் காணப்படுகின்றன. இதுல முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இது வந்து புலிகளை வந்து நம்ம காடுகளின் காவலன் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அதனால்தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புலிகள் வந்து சுற்றுச்சூழலில் இருக்கும் உணவு சங்கிலியில் அவற்றின் நிலைப்பாடு மிக முக்கியமானது. ஸோ இந்த புலியை நம்ம பேணி பாதுகாக்கிறது மூலயமா அதற்கு தேவையான தாவர உண்ணிகள், தாவர உண்ணிகள்னா மான்கள் காட்டு மாடுகள், ஸோ அது மாதிரி விலங்கினங்கள் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த தாவர உண்ணிகளை பேணி பாதுகாக்க தேவையான பரப்பளவு கொண்ட நல்ல அடர்ந்த காடுகள் தேவைப்படுகின்றன. ஸோ நம்ம புலியை பாதுகாப்பதன் மூலமாக அடர்ந்த காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டியிருப்பதால் காடுகள் நம்ம பாதுகாக்கிறோம். அதிக பரப்பளவு கொண்ட அடர்ந்த காடுகளை பாதுகாக்கும் பொழுது அங்கு பெய்யும் மழை பொழிவு நீரை வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி பயன்படுத்தி அங்கே சில ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புலிகள் காப்பகத்தில் நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகுது ஒரு வழக்கமானது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி என்னும் வற்றாத ஜீவநதி தென் மாவட்டங்களுக்கு 5 மாவட்டங்களுக்கு நீர் கொடுக்கூடிய இந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா வைகை ஆறு உற்பத்தி ஆகுது. நான் சொல்றது முக்கியமான ஆறுகளை சொல்கிறேன். இதை தவிர கிளை நதிகளும் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன. ஸோ புலிகளை பேணி பாதுகாப்பதன் மூலம் நாம் நல்ல ஒரு காட்டையும் வளமான காடுகளை பாதுகாக்கிறோம். வளமான காடுகளினுடைய சார்ந்து பல்வேறு வகையான தாவரங்கள், மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள் மற்றும் பல்வேறு வகையான வன உயிரினங்களையும் சேர்ந்து நாம் பாதுகாக்கிறோம். ஸோ புலியை பாதுகாப்பது நம் காட்டினை பாதுகாப்பதற்கும் மறைமுகமாக நம் நாட்டினை பாதுகாப்பதற்கும் சமமாகும்.
மனிதர்களான நாம விலங்குகளுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, எந்த அளவுக்கு நாமளும் என்ன உதவி செய்தா நன்மை பயக்கும்?
நாம சொன்ன மாதிரி நம்ம வந்து விலங்குகளை நாம் நேசிக்க வேண்டும். மனிதனே ஒரு சமூக விலங்கு தான். அதாவது மனிதர்கள் தனியாக வாழ முடியாது. தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த மன்னங்களோடு எப்படி நாம் வாழ்கிறோமோ நம்முடைய நண்பர்களை நேசித்து அனைவரும் நேசித்து வாழ முடியும். அதே மாதிரி விலங்குகளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விலங்கினங்கள் 2 வகைப்படும். ஒன்று நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள், இன்னொன்று காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள். ஸோ வளர்க்கக்கூடிய பிராணிகள் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம், அதோட நம்ம அன்பு போட்டுறோம். அது மாதிரி காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்களையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். காட்டில் வாழக்கூடிய புலிகள் போன்ற விலங்கினங்களை பாதுகாக்கும் பொழுது இப்போ ஒரு புலிக்கு வந்து 6,000 முதல் 10,000 ஹெக்டர் நிலப்பரப்பு, காட்டினுடைய நிலப்பரப்பு தேவைப்படும் பொழுது ஸோ ஒவ்வொரு புலியும் நாம் பாதுகாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ காட்டுப்பகுதியும் நாம் சேர்ந்து பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அவ்வாறு நாம் பாதுகாக்கும் பொழுது மற்ற வன விலங்குகளும் அதில் வாழ்கின்றன, அவைகளும் போற்றி பேணி பாதுகாக்கப்படுகின்றன. அதனுடைய விலை உயர்ந்த மர வகைகள், பலவிதமான தாவர இனங்கள் உலகில் வேறு எந்த பகுதியும் காணப்படாம எண்டமிசம், அதாவது சில தாவர இனங்கள் பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகத்தில் தான் இருக்கும், வேற உலகத்துல எந்த பகுதியும் இருக்காது. அது மாதிரி தாவர இனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலையில இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கும். ஸோ இது மாதிரி எண்டமிசம் அந்த மாதிரி தாவரங்களும் நம்ம பாதுகாக்கிறோம். மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களை பாதுகாக்கிறோம், ஆர்கிட்ஸ் ஃபர்ன்ஸ் நிறைய தாவரங்களை பாதுகாக்கிறோம். ஆஃப் ஒரு நம்ம வந்து வன விலங்குகளின் மேல் நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு செலுத்தலாம், வனத்தையும் வன உயிரினங்களையும் எந்தவித தீங்கின்றி அவைகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். வனத்திற்கு செல்லும்போது, வன சுற்றுலாவிற்கு செல்லும்போது வனவிலங்குகளுக்கு நாம் எந்த உணவும் கொடுக்கக்கூடாது. வனத்தில் என்னென்ன எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மாதிரி வனத்துறையில் சொல்லக்கூடிய விதிமுறையை ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் வனத்தையும் வனவிலங்கினையும் போற்றி பேணி பாதுகாக்க.
இப்போ இந்தியாவோட காப்பகங்களை பத்தி கூட சொன்னீங்க, இந்தியாவில் உள்ள புலிகளோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
2014 பார்த்தீங்கன்னா இந்த 5 மண்டலங்களில் வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து 2226 இருந்தன. அதை வந்து 2018 கணக்கெடுப்பில் படி பார்த்தோம்னா 2967 உயர்ந்துள்ளன. இந்தியாவில் வந்து 52 புலிகள் காப்பகம் இருக்கு. அதில் வந்து மொத்த புலிகள் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி 2018 கணக்கெடுப்பின்படி 2967 புலிகள் உள்ளன. இதில் வந்து அதிகபட்சமாக கார்பெட் புலிகள் காப்பகத்தில் 252 புலிகள் உள்ளன, ஒரே ஒரு புலிகள் காப்பகத்தில். ஸோ மேலும் இந்தியாவில் 21 மாநிலங்களில் புலிகள் காணப்படுகின்றன. அவற்றில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மாநிலத்தில் 526 புலிகள் காணப்படுகின்றன. மத்திய பிரதேசம் இந்தியாவுடைய அதிக புலிகள் கொண்ட முதல் மாநிலம். இரண்டாவதா கர்நாடகா, 524 புலிகள் காணப்படுகின்றன. அடுத்தது உத்தரகண்ட் மாநிலத்தில் 442 புலிகள் காணப்படுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 312 புலிகளும் தமிழ்நாட்டில் 264 புலிகள் கொண்டு தமிழகம் இந்திய அளவில் 5வது மாநிலமாக புலிகளின் எண்ணிக்கையில் திகழ்கின்றன. உலக புலிகள் தினமான இன்று புலிகளை பற்றிய தகவல்களையும் புலிகளை பற்றிய விவரங்களையும் கேட்டறிந்தமைக்கு புதுகை பண்பலை வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். மிக்க நன்றி.
நன்றி சார்.
இதுவரை சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு புலி பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் வன பாதுகாவலர் திரு டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077959 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.